الذكر وإنا له الحافظون. صدق الله العظيم. கண்ணியத்துக்கும் மதிப்புக்கும் உரிய சபை தலைவர்களுக்கே, மேடையில் அமர்ந்திருக்கும் கண்ணியத்துக்கும் மதிப்புக்கும் உரிய உலமாக்களே, பாராளுமன்ற உறுப்பினர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, இந்த தீனை பாதுகாக்கும் பொறுப்பை அல்லாஹ் அவனே எடுத்திருக்கிறான். அல்லாஹ்வுடைய தீனை எப்படி பாதுகாக்க வேண்டும் என்பது அல்லாஹ்வுக்கு தெரியும். அதற்கு நாங்கள் எந்த ஒரு வகையிலும் சேர்த்துக் கொள்ளப்பட்டால் அது எங்களுக்கு அல்லாஹ் செய்த பாக்கியமே தவிர நாம் யாருக்கும் செய்த பாக்கியம் அல்ல. என்னுடைய இந்த தூதை முதன் முதலாக எனக்கும் அப்பால் உங்களுக்கும் மிக பணிவாக அன்பாக முன்வைக்க விரும்புகிறேன். அல்லாஹுக்கு எங்கட எதுவுமே தேவையில்லை. அல்லாஹ் சமத், அல்லாஹ் தேவையற்றவன். எங்கட பணம், எங்கட பதவி, எங்கட ஆட்சி, எங்களுடைய அதிகாரம், எங்களுடைய எதுவுமே அல்லாஹுக்கு தேவை. அல்லாஹ் சமத். அல்லாஹ் சுபஹானஹு வ தஆலா தன்னுடைய குதிரத்தை கொண்டுதான் இந்த தீனை நடத்தி கொண்டிருக்கிறான். நாம் அதில் ஒரு பங்காளி ஆகிவிட்டால் அல்லாஹ் செய்த ஒரு கிருபை நாம் அல்லாஹுக்கு நன்றி செலுத்தணும். ஹதீஸை குறிச்சில வருகிறது, மனிதர்கள் ஜிங்கள் எல்லோரும் தக்வாவுடைய உச்சக்கட்டத்தை அடைவதை கொண்டு அது என்னுடைய ஹசானாக எதுவுமே கூட மாட்டாங்க. அனைவர்களும் அதனால் கண்ணியமானவர்களே, நாங்கள் எல்லோரும் அல்லாஹுடைய ரஹ்மா, அல்லாஹுடைய அருள் அதற்கு தேவையுடையவர்கள். எங்களை அல்லாஹ் பயன்படுத்தினால் நாம் அல்லாஹுக்கு நன்றி செலுத்த வேண்டும். ஷேக் இஸ்மாயில் ரஹ்மஹுல்லா அவர்கள் ஒரு பக்கெட் நிறைய தண்ணீர் எடுப்பார்கள். அந்த தண்ணீரை கொண்டு போய் கடுமையான சூட்ல வேலை செய்யும் மக்களுக்கு அதை புகற்றிவிட்டு மச்சனுக்கு வந்து ரெண்டக்கார் தொழுது அல்லாஹ்விடத்தில் துவா செய்வார்கள். அல்லாஹ், நீ என்ன இந்த சிறப்பான ஒரு ஹிதுமத்துக்கு பயன்படுத்தினாய் என்று அல்லாஹுக்கு நன்றி செலுத்துவார்கள். அல்லாஹுத்தாலா சொல்கிறான், நீங்கள் அல்லாஹ் தந்த ஆற்றல், திறமை, செல்வம், பணம், பதவி, அந்தஸ்து இவைகள் எல்லாத்தையும் எப்படி அல்லாஹுடைய தீனுக்கு பயன்படுத்த வேண்டுமோ அப்படி பயன்படுத்தாவிட்டால் அல்லாஹ் வேற சமூகத்தை குறைந்து இந்த வேலை வாங்குவேன். அல்லாஹுக்கு நாங்கள் தேவை என்பது கிடையாது. எங்களுடைய அறிவு, எங்களுடைய பேச்சு, எங்களுடைய ஆற்றல், எங்களுடைய பதவி, எங்களுடைய அந்தஸ்து, எங்களுடைய எதுவுமே அல்லாஹுக்கு தேவையில்லை. அல்லாஹுக்கு தேவை அடியான் என்பதை தான் வெளிப்படுத்துவது. அல்லாஹ் நம்முடைய அடியான். உனக்காகவே இய்யாக அபுதுவ இய்யாக நஸ்தயீன், உன்னையே வணங்குகிறோம், உன்னிடத்திலேயே உதவி செய்கிறோம். இதுதான் அல்லாஹ் எங்களிடத்தில் எதிர்பார்க்கிறது. அல்லாஹ் எதிர்பார்க்கிறார், உண்மையே வணங்குகிறோம், உன்னிடத்திலேயே உதவி செய்கிறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாடினால் அது ஒரு வினாடியில் அல்லாஹ் எதையும் சாதிக்க சக்தி பெற்றவன். சுனாமி வந்தது 2004 டிசம்பர் மாதம் 26 தேதி 37,000 உயிர்களை 5 நிமிடத்தில் ஒரு பெரிய ட்ரெயின் அப்படி தூக்கிட்டு போயிருச்சு. நடு கடல் இருந்தவர்கள் பாதுகாக்கப்பட்டார்கள், கடலோரத்தில் உள்ளவர்கள் உயிர் படிபுரிவிட்டார்கள். இது உதாரணமாக காண்பிக்கிறார். அதனால் முதல் முதலாக பேசக்கூடிய நாள் எல்லா செய்வது அதிகமாக கேட்கக்கூடிய அனைவர்களும் நாம் அல்லாஹுக்கு நன்றி செலுத்துவோம். அல்லாஹ் எங்களை அவனுடைய ஊழியராக, உலமாக்கள், படித்தவர்கள், பணம் படைத்தவர்கள், பதவியில் உள்ளவர்கள், இந்த மூணு சாராரும் ரெண்டு காரியம் செய்தாக வேண்டும். ஒன்று, தேவையுள்ளவர்களை தேடி போக வேண்டும். தன்னிடத்தில் வரக்கூடியவர்களுக்கு தான் செஞ்சுவிட்டு அதை மறைச்சுவிட வேண்டும். உலமாக்கள் ஜாயில் என்று மக்களுக்கு, குஃப்ர் என்று மக்களுக்கு பத்வா கொடுத்துட்டு அவர்கள் அல்லாஹ்விடத்தில் தப்பிக் கொள்ள முடியாது. உலமாக்களுடைய பொறுப்பு இருக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரத் செய்யக்கூடிய நேரத்தில் ரெண்டு பேரை சந்தித்தார்கள். நீங்கள் யார் என்று கேட்டார்கள். சொன்னார்கள், நஹ்னு முஹானான், நாங்கள் தாழ்த்தப்பட்டவர்கள், மோசமானவர்கள், திருடக்கூடியவர்கள். இந்த கருத்தை உள்ளடக்கிய அவர்களுடைய செயலை உண்மைத்தார்கள். நபியவர்கள் சொன்னார்கள், லாபன் அன்து முக்கரமான், நீங்கள் இருவரும் சங்கையானவர்கள். அவர்கள் இருவரும் கலிமா சொல்லி இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். யாரும் குஃபர்ல போறது, யாருக்கும் காசு என்று பத்வா கொடுப்பது, அவர் இஸ்லாத்தில் இல்லை என்று சொல்வது, அது உலமாக்களுக்கே அது செய்ய வேண்டும் என்று கடமை இல்லை. உலமாக்கள் அவர்களுடைய முயற்சி நவீன முயற்சி. அல்லக்கு பாகு நஷ்டக்கு அல்லாஹ் குழு, அவர்கள் ஈமான் கொள்ளவில்லை என்று நீங்கள் உங்களை வாய்த்துக் கொள்ளப் போகிறீர்களா? எங்களுடைய உள்ள துடிப்பு, எங்களுடைய குமுறல், எங்களுடைய கவலை, எங்களுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய அந்த ஹவா எதுவாக இருக்கணும் தான் எல்லா உலகத்தில் வாழக்கூடிய இந்த எல்லா கோடான கோடி மக்களுக்கும் இந்நாயத்தை கொடுத்துதான் எங்களுடைய ஒவ்வொரு அமர்விலும், ஒவ்வொரு சபையிலும், நாம் எங்கிருந்தாலும் எங்களுடைய உள்ளத்துடைய அளவே இதுவாகத்தான் இருக்கிறது. நாம் எல்லா இடத்துல இதாயத்துக்காக கைவருக்கு அலுவலர்களான அவர்களை அனுப்பும் பொழுது என்ன வாரெடுத்து அவர்களை வெட்ட வாழ்ந்து கேட்ட பொழுது, லா இல்லை, உன்னுடைய முயற்சி, உங்களுடைய தியாகம், உங்களுடைய அந்த பிரயாணம் மக்களுக்கு இதாயத்துக்கு காரணமாக வேண்டும் என்று நபி அவர்கள் வேண்டிக் கொண்டார்கள். அதனால் உலமாக்களுடைய உலமாக்கள் ஆபரேஷன் பண்றது போல எல்லாத்துக்கும் வர்ற நோயாளிக்கெல்லாம் கத்தி எடுத்து வெட்டுறதில்லை. அது ஆபத்தான நேரத்தில், அதிலும் கேன்சர் இல்லை இந்த இடத்தை நீக்கி தான் ஆக வேண்டும் என்ற நேரத்தில் தான் ஒரு கவலையோடு தான் அந்த கை வெட்டப்படும். அது போலதான் இந்த குஃப்ருடைய ஃபத்வா கொடுக்கிறது, அல்லது வலிக்கேடு என்று ஃபத்வா கொடுப்பது, இல்லைன்னா எப்படி அனுசரித்து ஒவ்வொருவரையும் சேர்த்து வைத்துக் கொள்ள முடியுமோ அதுதான் எங்களுடைய வெற்றியாக இருக்கும். அதுதான் எங்களுடைய நபியவர்கள் அனுப்பப்பட்ட நோக்கத்தின் அடிப்படையாக இருக்கும். இரண்டாவது, உலமாக்கத்தில் கேட்டு வரக்கூடியவர்கள், உலமாக்களிடத்தில் மார்க்கத்தை தெரிந்து கொள்ள வரக்கூடியவர்களுக்கு நபியவர்களை அல்லாஹ் எச்சரிக்கை செய்தான். அவர் சமத்தவல்லா அஞ்சா அவுல்லாமா, குருடர் வந்த நேரத்தில் நபியவர்கள் எப்படி நடந்து கொண்டார்கள், இதே நிலைப்பாடுதான் ஒரு பணம் படைத்தவர், படித்தவர், அரசியல் உள்ளவர், பதவியில் உள்ளவர் யாராக இருந்தாலும் கணவந்த அவர்களிடத்தில் சிலர் கேட்டு வருவாங்க. அந்த நேரத்தில் இது நான் அல்லா நீ எனக்கு தந்தது, நான் ஒரு ஃபத்வா கொடுத்துட்டு நான் இப்படிதான் ஃபத்வா கொடுத்தேன், இப்படிதான் மார்க்கம் சொல்லிக் கொடுத்தேன் என்று நான் வந்து அதை சொல்லுவதல்ல என்னுடைய வேலை, அது என்னுடைய பொறுப்பு. நான் அதில் இருந்தால் நான் எப்படி இருக்கணும் என்றால் என்னுடைய கடமை, நபியவர்கள் எப்படி இருந்தார்களோ அந்த நிலைப்பாட்டை தான் நானும் எடுக்க வேண்டும். உமர் ரழியல்லாஹு அவர்கள் தன்னுடைய பதவி காலத்தில் அவர்கள் கண்ணீர் வடித்தார்கள். எதுக்கு? ஒரு குழந்தையுடைய அழுகை, ஒரு குழந்தை அழுகிறது, அந்த தாயை அகற்றினார்கள். ஏன் இந்த குழந்தை அழுகிறது என்று கேட்டார்கள். அந்த தாய் சொன்னார், உமரே, அவர் அந்த தாய்க்கு உமர் என்று தெரியாது. அந்த தாய் சொல்கிறாள், உமர் கலீஃபா என்னுடைய பிள்ளையை அழுக வைத்திருக்கிறார். என்னுடைய குழந்தை அழுகுவதற்கு காரணம் அது உமர் ஹத்தாம் என்று சொன்னார்கள். உமர் ஏன் ஒன்று அழுக வைத்திருக்கிறார் அந்த பெண்ணிடத்தில் கேட்டது. அந்த பெண் சொன்னால், உமர் போட்ட ஒரு சட்டத்தினால் எனக்கு கிடைக்க வேண்டிய அந்த பணம் பைத்துல் மால்ல இருந்து கிடைக்கவில்லை. என் கணவன் மறைத்து விட்டான், என் கணவன் மறைத்து விட்டான். அந்த கணவன் மரணித்த காரணத்தினால் நான் விதவையாக இருக்கிறேன், இந்த குழந்தைக்கு கொடுப்பதற்கு எனக்கு எந்த வழியும் கிடையாது. உமருடைய சட்டம் எனக்கு பணம் வருவதை தடுத்து வைத்திருக்கிறது. உமர் ரதியல்லாஹு அவர்கள் தன்னுடைய அந்த நிலைப்பாட்டை மாற்றிக் கொண்டார்கள். கண்ணியமானவர்கள், பதவியில் உள்ளவர்கள் அவர்களுக்கு முன்மாதிரி யார்? உமர் கத்தாப் ரதியல்லாஹு அவர்கள், உமர் இப்னு அப்துல் அஸீஸ் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள். அவர்களுடைய வாழ்க்கையில், அவர்களுடைய முன்மாதிரியை, அவர்கள் செய்தவைகளை தான் மாங்காய் கொட்டைய மரத்துக்குள்ள பூமிக்குள்ள போட்டால் அது கனிகள் காய்க்கும், அது பூமிக்குள்ள மறைந்து விட வேண்டும். தான் செய்வதை அல்லாஹ்வுக்கு மறைத்து விட வேண்டும் என சொல்கிறேன். எங்களுடைய அமல்களில் சக்தி வாய்ந்தது தண்ணீரை விட, மலையை விட, இரும்பை விட, நெருப்பை விட, காற்றை விட, யப்ன ஆதம் தசத்தக சதகதம் பியமீனி மகன் செய்யும் தர்மம், தர்மம் அல்ல, செய்யும் சேவை, செய்யும் பணி, செய்யும் கர்மங்கள் அனைத்தும் அல்லாஹ்வுக்காக செய்யப்பட வேண்டும். அல்லாஹ்வுக்காக செய்து பழகுங்கள், நிச்சயமாக கொஞ்ச அமலும் அதிக பிரயோசனத்தை தரும். அதனால் உமர் ரதியல்லாஹு அவர்கள், உமர் அப்துல் அஸீஸ் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் உலகத்தில் ஆக பொருளாத ஆபத்தான ஒன்றுதான் யத்தீம்களுடைய பணத்தை போல பொல்லாத கேன்சர் வேற ஒன்றும் இல்லை. உமர் ரதியல்லாஹு அவர்கள் சொன்னார்கள், யத்தீமுடைய பணத்தை விட பொல்லாத பணம் தான் பொது சொத்து. பொது சொத்தை கைவிப்பவர்கள், அது மஸ்ஜிதுடைய சொத்தாக இருக்கலாம், அது வக்ஃபுடைய சொத்தாக இருக்கலாம், அது மதரசாவுடைய சொத்தாக இருக்கலாம், அது ஜென்மியாவுடைய சொத்தாக இருக்கலாம், அது நாட்டுடைய சொத்தாக இருக்கலாம். ஏன் எத்தையுடைய சொத்து ஒருவருடைய சொத்து, பொது சொத்து அது யாருடையது என்று நிர்ணயிக்க முடியாது. அல்லதீன அம்மாலல் யதாமா வுல்மன் இன்னமா யாக்குலூன ஃபீ புதூனிஹிம் நாரா. யார் எத்தீமுடைய சொத்தில் கை வைக்கிறார்களோ அவர்கள் தன்னுடைய வயிற்றை நெருப்பால் வளர்க்கிறார்கள். இது மதரசாவுக்குள்ள பணம், அது மதரசாவுக்கு எதுக்கு தரப்பட்டது? ஜெம்யாவுக்குள்ள பணம், ஜெம்யாவுக்கு எதுக்கு தரப்பட்டது? இது நாட்டுக்குள்ள பணம், நாட்டுக்கு எதுக்கு தரப்பட்டது? இது எதுக்கு தரப்படுகிறதோ அதை அதுக்கு பயன்படுத்தாமல் வேறொன்றுக்கு பயன்படுத்தினால் அல்லாஹ் தஆலா அதுக்குரிய தண்டனையையும் பயங்கரமாக வைத்திருக்கிறான். அதனால் கண்ணியமானவர்கள், நாம் ஒவ்வொருவரும் அல்லாஹ்வுடைய தீனுக்காக சேவை செய்யும் அந்த மனப்பான்மையுடன், அல்லாஹ்வுடைய தீனுக்கு சேவை செய்யும் பொழுது அதுக்கு முன்மாதிரியாக எடுப்பது உலகத்தில் உள்ள வல்லரசுகள் அல்ல, உலகத்தில் உள்ள அரசியல் தலைவர்கள் அல்ல, உலகத்தில் உள்ள மனிதர்கள் அல்ல, உலகத்தில் உள்ள செல்வாக்கு படைத்தவர்கள் அல்ல, உலகத்தில் உள்ள நபிகர்கள் அல்ல. நபியுடைய வாழ்க்கை தான் அதுக்கு முன்மாதிரியாக இருக்க வேண்டும். நபிமார்களுடைய தன்மை தான் அதுக்கு தன்மையாக இருக்க வேண்டும். நபியுடைய தன்மை என்ன? பணிவு. நபியுடைய தலைவர் என்ன? அகலா. நபியுடைய தனிமன் விட்டு கொடுப்போம். நபியுடைய தன்மை என்னதை? சொன்னதை நிறைவேற்றுவது. நபியுடைய தன்மை என்னது? அவர்கள் தன்னுடைய வாக்கை பாதுகாப்பது. ஹயாத்து சஹாபா உடைய மூணாவது பாகம், ஒவ்வொருவரும் அதை தொடர்ந்து ஒரு மூல வாசிங்க. அதை தமிழ்ல இன்ஷால்லா மிக சீக்கிரம் வரப்போகிறது. அதனுடைய கடைசி இரண்டு பகுதிகள் அது ஆங்கிலத்தில் இருக்குது, உருதல் இருக்குது, அரபில் எழுதப்பட்டது. சீன நாட்டு மன்னருக்கு ஈரான் இருந்து ஒரு தூது போனது. அந்த தூது போய் சொன்னார்கள், ஈரானுக்கு ஆபத்து வந்துருச்சு, சைனாவிலிருந்து உதவி தேவை சொன்னார்கள். சைனாவுக்கு உதவி எதுக்கு தேவை? எங்களுக்கு அரபிகள் வந்திருக்கிறார்கள், அவர்கள் சஹாபாக்கள், நபித்தோழர்கள், அவர்கள் ஊராக கைப்பற்றிக் கொண்டு போகிறார்கள், அவர்களை வெளியேற்றுவதற்கு எனக்கு ஆள் தேவை என்று சொன்னார்கள். சைனா நாட்டு மன்னன் அந்த காலத்தில் அவர் சில கேள்விகளை நான் கேட்கப் போகிறேன், அந்த கேள்விகளுக்கு நீங்கள் விடையளித்தால் நான் கட்டாயமாக உதவி செய்வேன் சொன்னார்கள். என்ன கேள்வி அவர் கேட்டார்? இந்த வந்திருக்கக்கூடியவர்கள் யார்?
அவர்களுடைய அணிந்திருக்கும் ஆடை என்ன, அவர்களுடைய வாகனம் என்ன, அவர்கள் என்ன பக்கம் அழைக்கிறார்கள், அவர்களுக்கு ஹலால் ஹராம் என்று இருக்கிறதா, வாக்கை நிறைவேற்றுகிறார்களா, இப்படி கேட்டுட்டு போகும் பொழுது அவர்கள் எதை பக்கம் அழைக்கிறார்கள், ஸ்லாத்தின் பக்கம் அழைக்கிறார்கள். ஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டால் நாங்கள் எல்லோரும் ஒரு தாய்க்கு பிறந்த சகோதரர்களை போலாகி விடுவோம். இல்லை என்றால் ஒரு வரி டாக்ஸ் ஜிசியா போன்ற ஒன்றை நியமிக்கிறார்கள், அவர்களோடு சேர்ந்து வாழ முடியும். இல்லாத பட்சத்தில் தான் அவர்கள் போருக்கு இறங்குகிறார்கள். சரி, ஹலால் ஹராம் கட்டாயம், ஐயோ எல்லோரும் அவர்கள் மாளிகையும் அவருக்கு ஹலால் ஹராமாக்கப்பட்டதை அவர்களே ஹலாலாக மாற்றிக் கொள்கிறார்களா? ஐயோ எல்லோரும் அவர்களையும் அழைக்கும், ஐயோ எல்லோரும் அவர்களையும் அழைக்கும், அவர்களுக்கு ஹராமானதை ஹலாலாகவோ ஹலாலானதை ஹராமாகவோ ஆக்க மாட்டார்கள். இதெல்லாம் கேட்டதற்கு பிறகு அவர் சொல்கிறார், நீங்க சொன்ன இந்த தன்மை அவர்களிடத்தில் இருக்கிறது. இன்னும் நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், அவர்கள் சிறுபான்மையினர்களா, அவர்கள் பெரும்பான்மையினர்களா, அவர்கள் எண்ணிக்கையில குறைவா அதிகமா? சொன்னார்கள், எண்ணிக்கையில மிக சொற்பமானவர்கள். இந்த அளவு சொற்பமானவர்களாக இருந்து பீயிங் மைனாரிட்டிஸ் தே ஆர் ஹேவிங் சச் குவாலிட்டிஸ். If they live with these qualities, no earth can touch them. அவர்களிடத்தில் இருக்கும் இந்த தன்மைகள் அவர்களுடைய வாழ்க்கையில் இருக்கும் என்றால், ஹலால் என்றால் ஹலால், ஹராம் என்றால் ஹராம், அவர்கள் இதை பேணினால், வாக்கை நிறைவேற்றினால், உலகம் ஒன்று சேர்ந்தாலும் அவர்களை எதுவுமே அசைக்க முடியாது. மலையை பார்த்து மலை எனக்கு இடம் வேண்டும் என்று கேட்டாலும் மலை அவர்களுக்கு இடம் கொடுக்கும் என்று சொன்னார்கள். இன்று எங்களுக்கு தேவை அதுதான். எங்களுக்கு தேவை என்னது? உலகத்தில் அல்லாஹ் மிக தெளிவான ஒரு கூடை தருகிறான், உங்களோட கரங்கள் தேடிக் கொண்டதுதான் இந்த உலகத்தில் உள்ள அனைத்து சோதனையும். சிறுபான்மை முஸ்லிம்கள் இந்த நாட்டில் நாம் என்ன செய்ய வேண்டும், உலமாக்கள் என்ன செய்ய வேண்டும், தனவந்தர்கள் என்ன செய்ய வேண்டும், வியாபாரிகள் என்ன செய்ய வேண்டும், படித்தவர்கள் என்ன செய்ய வேண்டும், பாவலர்கள் என்ன செய்ய வேண்டும், ஒவ்வொரு துறை சார்ந்தவர்களும் என்ன செய்ய வேண்டும், தான் தன்னுடைய அந்த முன்மாதிரியான பொறுப்பை செயல்படுத்தினால் நிச்சயமாக அமைதியையும் சாந்தியையும் சமாதானத்தையும் நிச்சயமாக நாம் நிலைநாட்ட முடியும். கண்ணியமானவர்களே, இந்த நாட்டில் ஏற்பட்டிருக்கக்கூடிய முதலாவது சோதனை கொண்ட நான் இங்கே குறிப்பிட விரும்புகிறேன். அது என்னன்னா, எல்லாரும் நாங்க மாற்று மதத்தவர்களுக்கு பெரும்பான்மை சமூகத்துக்கு எங்களை தீன அறிமுகப்படுத்த தவறிவிட்டோம். எங்களை தீன எந்த முறையில் நாம் இதை முன்வைக்க வேண்டுமோ, எந்த முறையில் நாம் இதை அறிமுகப்படுத்த வேண்டுமோ, எந்த முறையில் நாம் இதற்கு முன்மாதிரியாக இருக்க வேண்டுமோ, அதை நாம் தவறிய காரணத்தினால்தான் இந்த நாடு மிக நல்ல நாடு, இந்த நாட்டு மக்கள் நல்ல மக்கள், இந்த மக்களுக்கு இஸ்லாம் என்றால் என்னன்னு தெரியாது. அதை அறிமுகப்படுத்துவது, அதுக்கு நேர காலம் கொடுப்பது, அதை சரியான முறையில் எட்டி வைப்பது இது எங்களுடைய ஒரு பாரிய பொறுப்பாக இருக்கிறது. அதனால இந்த தூதை சிறப்பாக நிறைவேற்ற வேண்டும். தீங்குக்கு பதில் தீங்கல்ல, சண்டைக்கு பதில் சண்டை அல்ல, முறைகேடாக நடப்பவர்களுக்கு பதில் முறைகேடு அல்ல, எங்களுக்கு முறைகேடாக நடப்பவர்களுக்கு நல்ல முறையில் நாம் பதில் கொடுக்க வேண்டும். எங்களுடைய பண்பை கொண்டு நாம் அதை வெளிப்படுத்த வேண்டும். இந்த மார்க்கத்தில் ஏற்பட்டிருக்கும் சந்தேகங்களை நிவர்த்தி செய்ய வேண்டும். ஜமியத்துலமாவினால் சில சிறிய சிறிய தொகுப்புகள் வெளியிடப்பட்டிருக்கிறது. அது சிங்கள மொழியில் இருக்கிறது, தமிழில் இருக்கிறது, ஆங்கிலத்தில் இன்ஷா அல்லாஹ் வெகு விரைவில் வெளிவரப் போகிறது. ஹலால் என்றால் என்ன? இஸ்லாம் ஆடு மாடு அறுக்க சொல்கிறது, அறுப்பதற்குரிய சட்டம் என்ன? ஏன் உலகத்தில் மிக சிறந்த முறை என்று சொல்லப்படுகிறது? பெண்கள் ஏன் தன்னை மூடிக்கொள்கிறார்கள்? மசூதிகள் ஏன் நமக்கு தேவை? மதுபான கடைகள் ஆயிரம் லட்சக்கணக்கில் லைசன் இல்லாமல் இந்த நாட்டில் இருக்குது. ஏன் மசூதிகள் இருக்கக்கூடாது? மசூதிகள் ஏன் இருக்கக்கூடாது? எங்கும் முஸ்லிம்கள் ஆசிய கண்டமோ எங்குமே அவர்கள் பலவந்தமாக இஸ்லாத்தை திணித்தது கிடையாது.
மாலிதீன்ஸ்ல போய் யாருமே யுத்தம் செஞ்சு இஸ்லாத்தை அறிமுகப்படுத்தவில்லை. மாலிதீன்ஸ்ல இஸ்லாம் அறிமுகமானது அது எங்களுடைய அந்த பெரியார்கள் வந்து நடந்து கொண்ட விதம். அதனால் எங்களை பற்றி ஏற்பட்டிருக்கும் ஜிஹாத் என்றால் என்ன, ஜிஹாத் என்றால் வாழெடுத்து வெட்டுவது என்பதை அது எட்டு கருத்தில் ஒரு கருத்து தான். ஜிஹாத் என்பதை நான் இங்கு எழுந்து மேடையில் பேசுவதும் ஜிஹாத் தான், இந்த மதரசாவில் செய்யும் சேவையும் ஜிஹாத் தான், மதனுடைய உள்ளத்தை தூய்மைப்படுத்துவதற்கு ஒரு மனிதன் பாடுபடுவதும் ஜிஹாத் தான். ஜிஹாத் என்பதற்கு விசாலமான கருத்து இருக்கிறது. இதை இந்த மாற்று மதம் பெரும்பான்மை சமூகத்துக்கு அந்தந்த இடத்தில் உள்ளவர்கள் அதை அறிமுகப்படுத்த வேண்டும். இரண்டாவதாக நாம் முதலாவது மாற்று மதத்தவர்களுக்கு நாம் என்ன செய்ய வேண்டும், பிரச்சனைகளை பேசி பேசி வாழ்ந்தோம்னா ஒரு நாளும் நாம் தீர்வு காண முடியாது. இவர்களுக்கு ஒரு வலு தெரிய போல பிரச்சனைகளுக்கு தீர்வு இல்லை. இந்த நாட்டில் ஏற்பட்டிருக்கும் ஆபத்தறிய பிரச்சனை என்பதை முஸ்லிம்களை பற்றி உலகளாவே ரீதியில் முஸ்லிம்களை பற்றியுள்ள சந்தேகம் அது ஒரு ஒரு சூழ்ச்சி. இஸ்லாம் எல்லா காலத்திலும் நபியுடைய காலத்தில் இன்றே இந்த நாட்டில் உள்ள ஒரு சகோதரர் எழுந்து குர்ஆன் தான் ஆக பொருளாளர் என்று சொல்கிறார் என்றால் இது புதிதல்ல இஸ்லாத்துக்கு. இது நபியுடைய காலத்திலும் குர்ஆன் சொல்கிறது, குர்ஆன் இந்த குர்ஆனை செவியுட வேண்டாம் என்று அன்று சொன்னதையும் அல்லாஹ் தஆலா சொல்கிறார். அப்ப அதுக்கு நபி அவர்கள் கொடுத்த பதில் என்ன, தீங்குக்கு பதில் தீங்கல்ல, அடித்தால் அடிப்பேன், ஏசினால் ஏசுவேன், திட்டினால் திட்டுவேன், அவன் மோசமாக நடந்தான், அவன் மோசமாக நடந்தாரா நான் நல்லதாக நடப்பேன், அவன் திட்டினாரா நான் அதுக்கு அழகான பதிலை கொடுப்பேன். கண்ணியமானவர்களே, இதுதான் எங்களுடைய அணுகுமுறை. இதை கொண்டுதான் உள்ளங்களை நாம் வெல்ல முடியும், இதை கொண்டுதான் ஒரு சாதனை படைக்க முடியும். உலகத்தில் முஸ்லிம்கள் சாதனை படைத்தது இதை கொண்டுதான். உலகத்தில் இஸ்லாம் வளர்ந்தது யுத்தத்தால் அல்ல. இந்த எண்ணிக்கையை அடிக்கடி நான் சொல்வதுண்டு. அது என்னது, நபியவர்களுடைய 10 வருட யுத்தம் பதிலிருந்து தபூக் வரைக்கும் 1019 அல்லது 300 தான் முஸ்லிம்கள் காஃபிர்கள் கொல்லப்பட்ட எண்ணிக்கை. First, Second World War, 70 million humans were killed. 7 கோடி மக்கள் உலகத்தில் கொல்லப்பட்டார்கள். எதுக்காக, ஒரு ஆட்சியை பிடிக்கிறதுக்கு நபி அவர்கள் ஒரு உயிர் பறி போனாலும் துடித்து விடுவார்கள். அவர்கள் இதுதான் இஸ்லாமிய அடிப்படை என்பது இந்த மாற்று மதத்தில் சொல்லப்பட வேண்டும். என இது நபி அவர்களுடைய இந்த தன்மை. இரண்டாவதாக நாம் நம்மத்தையும் ஒரே கருத்தில் ஒன்று சேர்வோம் என்றால் நிச்சயமாக அது சாதிக்க முடியாது. அல்லாஹ் பகுத்தறிவை புத்தியை அல்லாஹ் கொடுத்திருக்கிறார் என்றால் மாற்று கருத்துகள் இருக்கும். அதுக்குதான் குர்ஆனுடைய 14 சூராக்களில் ஒரு சூரா சூரத்து ஷூரா மஷூரா உள்ளவர்கள் அதுக்கு பொறுப்பானவர்கள். மதரசாவுக்கு அதிபராக இருக்கிறார், மதரசாவுடைய தலைவராக இருக்கிறார், மஸ்ஜிதுக்கு தலைவராக இருக்கிறார், ஊருக்கு தலைவராக இருக்கிறார், ஒரு நிறுவனத்துக்கு தலைவராக இருக்கிறார். அந்தந்த பொறுப்பானவர்கள் ஆலோசனை செய்து முடிவெடுப்பார்கள். மாற்று கருத்துகள் வரும், அந்த மாற்று கருத்துகளுக்கு மத்தியில் அவர்கள் நிதானமாக தூர் நோக்கத்துடன் மசூராவுக்கு முடிவெடுக்கும் பொழுது நிச்சயமாக அது வெற்றிகரமாக இருக்கும். இரண்டாவது ஆக முக்கியமான ஒரு தூரை நான் இங்கு முன்வைக்கிறேன், மதரசால ஓடக்கூடிய மாணவ மாணவிகள் இந்த 550 மதரசா இருக்குதுன்னா, இந்த மதரசால ஓடக்கூடிய இந்த தூரை கட்டாயமாக எல்லாரும் சுமந்து கொண்டு போகணும். நான் சமீபத்தில் ஒரு மதரசாக்கு போயிருந்தேன். அந்த மதரசால ஒரு 13 வயது பிள்ளைய நான் எதிர்பார்த்து கேட்டேன், ராஜா நீங்க எத்தனாம் வகுப்புல படிக்கிறீங்க? அவர் 2ஆம் வகுப்புல படிக்கிறார். இந்த மதரசால நான் சுமார் 4 வருஷம் ஓடிக்கொண்டிருக்கிறேன். 2 வருஷத்துல நான் ஹைஸ்கூல முடிச்சுட்டேன், நான் 2ஆம் வகுப்புல ஓடிக்கொண்டிருக்கிறேன். 2ஆம் வகுப்புல ஓடக்கூடிய ஒரு மாணவனுக்கு பல பாடங்கள் கற்பிக்கப்படும். அதில் ஒன்றுதான் ஃபிக்ருடைய பாடம். அந்த சிக்குரிய பாடத்தில் கட்டாயமாக மாதவிடாய் சம்பந்தமான ஒரு பாடமும் வரும்.
மாதவராய் சம்பந்தமாக என்ற பாடம் வரும். 13 வயது பையனுக்கு இது படிக்க வேண்டிய ஒரு சூழல் இருக்குது. அவர் இஸ்லாமிய ஷரியாவுடைய பாடத்தை படிக்கிறார். ஆனால் இந்த கேள்வி என்னன்னா, திருமணம் ஆகி 30 வயது இருக்கக்கூடிய அல்லது 50 வயதாகி 60 வயதாகி மூத்தவர்கள் இந்த சட்டத்தை தெரியாமல் இருக்கிறார்கள். மதரசால ஓதப்படக்கூடிய ஓதி கொடுக்கப்படக்கூடிய இந்த கல்வி, இது வெறுமனே இந்த மாணவர்களுக்குள்ளதல்ல, இந்த ஊர்ல வாழக்கூடிய வயது வந்த ஆண் பெண் அனைவர்களும் படிக்க வேண்டும். மதரசா என்பது வெறுமனே உளமாக்கலுக்குள்ளதல்ல, உங்களுடைய வியாபாரமா அதுல இந்த மதரசால கற்பிக்கப்படுகிறது. மாணவன் படிக்கிறார் வியாபாரத்தை பற்றி, ஆனா வியாபாரம் அவருக்கு தெரியாது. வியாபாரம் செய்யக்கூடியவர்கள் இந்த மேடையில் அமர்ந்திருக்கிறார்கள், அவர்களுக்கு வியாபாரம் தெரியுமா? அதுதான் முக்கியமானது. அங்க கீழே அமர்ந்திருக்கிறீங்க வியாபாரம் செய்யக்கூடியவர்கள். முறையில்லாத அவர்களுடைய காலத்தில் மக்சூது நபருக்கு பஜார், மதீனாவுடைய பஜாரை எல்லாரும் மூடிவிடுங்கள், எல்லாரும் வாங்க மக்சூதுக்கு, வியாபாரம் செய்வதை படிச்சுட்டு போங்க என்று சொன்னார்கள். வியாபாரம் துணிக்கு சூரத்துள் பாத்தினா ஒவ்வொரு காலத்தில் ஓத வேண்டும் என்பது போல, துணிக்கு முன்பு துணிக்கு பிறகு செய்ய வேண்டிய கடமைகளை செய்வது போல, ஒவ்வொரு டிரான்சாக்ஷனும் சரியால இது அனுமதிக்கப்படுதா இல்லையா என்பது கவனிக்கப்படுவது ஆக முக்கியம். விழாவதில்லாத அவர்கள் போய் பஜார்ல பெருத்து பணம் வாங்கிட்டு வந்தார்கள். விழாவதில்லாமல் இஸ்லாத்துக்கு வந்து 20 வருஷம், நபியோட 20 வருஷமாக சேர்ந்திருக்கிறார்கள். பஜார்ல வாங்கிட்டு வந்த அந்த ஈச்சப்பழத்துக்கு நபியவர்கள் சொன்னார்கள், அப்பா ஐரும் லிபா சுத்தமட்டி, நீ செய்தது ஹராம். பிலால் நபியவர்களோட அன்பு சொர்க்கத்துக்கு நன்மாராயம் பெற்ற பிலால், அல்லாஹ்வுக்கெல்லாம் இவர் அந்தஸ்தை கொடுத்திருக்க வந்த பிலால், நபி அவர்களுடைய காலத்தில் சஹாபாக்கள் ஊடாக சில சில பணிகளை அல்லாஹ் செய்தார். ஏன்? நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக, நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக. ஒரு பெண் கணவன் இருந்து நேற்றுதான் நோக்காயினா, 2 நாளைக்கு புற பெண்ண அலங்கரிச்சு கொண்டு அழகாக நல்ல ஒரு புது திருமணமான பெண்ணை போல தன் அலங்கரித்துக் கொண்டிருக்கிறார். ஒரு சஹாபி, மகரமான சஹாபி வந்து சொல்கிறார், தாயே இது என்ன நியாயம், மௌத்தாயிக்காக நீங்க வந்து இப்படி இதான் இருக்காம 2 நாளைக்குள்ள அவர் ஆடையெல்லாம் மாத்தி இப்படி இருக்கிறீங்களே. அப்ப அந்த திருமணி பதில் கொடுத்தாங்க, உங்களுக்கு தெரியுமா, என் கணவன் மௌத்தாகும் பொழுது நான் பிரெக்னென்ட்டாக பிரசவமாக இருந்தேன். சரியாவுடைய சட்டம் கணவன் மௌத்தாகி அடுத்த நிமிடம் ஒரு புள்ள பெற்றெடுத்தால் முடிந்து விடுகிறது. ஆக ஒவ்வொருவரும் தனக்குள்ள மார்க்கத்தை, தனக்குள்ள சட்டத்தை தெரிந்து கொள்வது அவசியம். இல்லாத சோழர்கள் வியாபாரிகள் வியாபாரத்தை, உடமாக்கல் அவர்களுடைய பொறுப்பை, விவசாயிகள் விவசாயத்தை, மதரசா நடத்தக்கூடியவர்கள் மதரசாவை, இமாமாக இருக்கக்கூடிய இமாம நிர்வாகத்தை செய்யக்கூடியவர்கள் நிர்வாகத்தை, ஒவ்வொரு துறை சார்ந்தவர்களும் அவை மதரசா தான் அதுக்குரிய இடமாக இருக்கும். ஆக மதரசாவுக்கு 2 பொறுப்பு, உலமாக்களுக்கு 2 பொறுப்பு. அதென்னவை? தன்னுடைய சூழலில் உள்ள முஸ்லிம்கள் அவர்களுக்கு தேவையான எந்தெந்த துறைக்குரிய மார்க்கம் இருக்குதோ, வெறுமனே குழந்தைகளுக்கு மாத்திரமல்ல, கடமை இல்லாதவர்களுக்கு மாத்திரமல்ல, இதுவும் தேவை. ஆனால் இதைவிட ஆக முக்கியமாக தேவை என்ன? கடமையானவர்களுக்கு மார்க்கம் போய் சேர்வதற்கு வழிவகுப்பது. இந்த நிலைப்பாட்டை ஒவ்வொருவரும் எடுக்க வேண்டும். அல்லாவின் பக்கம் தன் கவனத்தை திருப்ப வேண்டும். மதரசா என்று சொல்லும் பொழுது அதில் உஸ்தாத்மார்கள், நிர்வாகிகள், பெற்றோர்கள், மாணவர்கள், நலன் விரும்பிகள், 5 பேர் சம்பந்தப்படுகிறோம். மதரசா என்று சொல்லும் பொழுது உஸ்தாத்மார்கள், மாணவர்கள், பெற்றோர்கள், நிர்வாகிகள், ஊர் மக்கள், இதுக்கு உதவியாக இருக்கக்கூடியவர்கள் ஒவ்வொருவரும் தன்னுடைய பொறுப்பை செம்மனாக அழகாக செய்யும் பொழுது அந்த மதரசா வளர்ச்சி அடைகிறது, அந்த மதரசால கயிறு வருகிறது, அந்த மதரசாவின் ஊடாக எல்லோரும் புரோஷனம் அடைவார்கள்.
சுப்ஹானல்லாஹ் வல்ஹம்துலில்லாஹ் வலா இலாஹா இல்லல்லாஹ் சுப்ஹான.
அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இது போன்ற இன்னும் பல பயான் சொற்பொழிவுகளை எமது இணையதளமாகிய www.acmyc.com இணையதளம் மூலமாக டவுன்லோட் செய்து கொள்ள முடியும்.
வஸ்ஸலாம். From the tree, every plant that grows on land, when the waves flow in the sea, it's by His command. Subhanallah, walhamdulillah, wa la ilaha illallah. Subhanallah, walhamdulillah, wa la ilaha illallah. Subhan.